ஈக்குவல் பேடே, சம ஊதிய தினம் ஆஸ்திரேலியாவில் செப்டம்பர் மாதம் கொண்டாடப்படுகிறது. வேலை இடங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான சம்பளமே கொடுக்கப்படுகின்றது என்றும், ஆகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வேலையில் ஊதிய வேறுபாடு உள்ளது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஆஸ்திரேலிய புள்ளியியல் திணைக்களத்தின் பணியிட தரவுகள் கொண்டே இவை கணக்கிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து நாம் சிட்னி மற்றும் மெல்பர்னில் வசிக்கும் சிலரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். இவ்வகையான ஊதிய வேறுபாடு நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் மெல்பர்னில் வசிக்கும் சோசியலிஸ்ட் அலையன்ஸ் கட்சியின் உறுப்பினர் லலிதா செல்லையா.
இது உண்மை. இன்றைய புள்ளி விவரங்கள் பாத்தீங்கன்னாக்கா, கல்வித்துறையில 70% பெண்கள், 80% ஆக்சுவலி. ஹெல்த் சர்வீஸ் சுகாதார துறையில ஒரு 78% பெண்கள். இந்த வேலை இடங்கள்ல ஊதியம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு நிச்சயமா குறைவாதான் கொடுக்கப்படுகிறது. பொதுவாகவே பெண்கள் செய்யும் வேலைகளுக்கு ஊதியம் குறைந்த அளவில் தான் இங்கு மட்டும் இல்ல உலக ரீதியில கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அது பெண்கள் வேலை எப்பவும் செய்யறது தானே, இதுக்கு ஏன் சம்பளம் கொடுப்பானேன்றது ஒரு கருத்து அந்த காலத்துல இருந்தது. இப்ப ஏதோ கொஞ்சம் ஒப்புக்கு கொடுப்பானே நிலையை தாண்டி இப்ப அது ஒரு வேலையாக பொருளாதார அமைப்புல ஒரு பகுதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சம்பளம் கொடுத்து வராங்க. ஆனா அது வித்தியாசங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு 17% குறைவா சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதாவது அரசாங்க வேலையில இருந்தாக்கா, தனியார் நிறுவனங்கள்ல 30% குறைவா சம்பாதிக்கிறாங்க பெண்கள்.
பெண்கள் கூடுதலாக பணியாற்றக்கூடிய வேலைகளுக்கு குறைந்த ஊதியம் நிச்சயிக்கப்படுவதாகவும், அவர்களின் வேலை திறன் குறைந்து மதிப்பிடப்படுவதாகவும் சம ஊதிய தினத்திற்காக குரல் கொடுக்கும் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ஆண்களும் பெண்களும் ஒரே தரமான கல்வியை ஒரே பல்கலைக்கழகத்தில் பயின்று வெளிவந்தாலும் அவர்கள் ஒரே வேலையில் அமர்த்தப்படும்போது ஏன் சம்பள விடயத்தில் பாரபட்சம் காட்ட வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார் சிட்னியில் வசிக்கும் திருமதி நளினி ஜெயராமன்.
ஏன்னா படிக்கிற நேரத்துல வந்து, படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா, அதே பாடத்தை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதே நேரம் பரீட்சையிலயும் அதே மாதிரிதான் எழுத போறாங்க. அது கிடைக்கிற மதிப்பீடுகளும் அதே மாதிரிதான் கிடைக்க போகுது. அந்த நேரத்துல இருக்கும் போது ஏன் அவங்களுக்கு ஆண்களுக்குன்னு தனியா போகுது, பெண்களுக்குன்னு தனியா போகுதுன்னு தெரியல. சரிசமமா கொடுக்கலாம், எல்லாத்துலயும் சமத்துவம் சரியா வருங்கும் போது பெண்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களும் அதுக்கேத்த மாதிரிதான் இப்ப வேலைகளை முன்னேறி வர்றாங்க. இந்த மாதிரி பெண்கள் வீட்டுல இருக்கிறது இல்ல, ஆண்களுக்கு சரிசமனா எல்லாத்துலயும் செய்யறாங்க. 9 மணில இருந்து ராத்திரி 9 மணிக்கும் வேலை செய்யணும்னாலும் செய்ய முடியுது அவங்களால. அதனால அதுக்கு ஏன்ங்கிற காரணம் தெரியல. ஆனா அந்த கருத்துக்கு வந்து நான் எதிர்பார்த்தான் இருக்கிறேன், கட்டாயம் சரிசமமா சமத்துவமா கொடுக்க வேணும்.
சரி, பெண்கள் இப்படி சொல்லுகின்றனர், ஆண் ஒருவர் இது பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சிட்னியில் வசிக்கும் சுஜன் செல்வனிடம் கேட்டபோது,
சில இடங்களில் அது இருக்கின்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது தொழிலை பொறுத்தவரையில், உதாரணத்துக்கு ட்ரேட் வேலைகளை பார்த்தீங்கன்னா, அதுல மேன் பவர், அந்த மிகவும் சக்தி தேவைப்படுகின்ற வேலைகளில் சில நேரத்துக்கு பெண்களின் வேலை வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கலாம், அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளங்களும் குறைவாக இருக்கலாம். சில நேரத்தில் அது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பில்லை, அவர்களுக்கு சரியான சம்பளம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கின்றேன், என்னுடைய கருத்து.
பகுதி நேர வேலைகள், தற்காலிக வேலைகள் போன்றவைகளை பெண்கள் கூடுதலாக செய்கின்றனர் என்றும், பெண்களின் பணியிட பயணம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது இடையூறு ஏற்படுகிறது என்றும் சொல்லப்பட்டாலும், இவைகளைக் கொண்டு பெண்கள் ஊதிய விடயத்தில் தாழ்வாக நடத்தப்படக்கூடாது என்கிறார் லலிதா செல்லையா.
ஆணாதிக்கம் சொல்றாங்க, அது ஓரளவில் உண்மை. அரசியல் தலைவர்களோ அல்லது நிறுவன தலைவர்களோ எந்த அமைப்புல பார்த்தாலுமே ஆண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதிகமா சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஊதியம் வந்து அந்த பெண்களுக்கு அந்த அமைப்பிலேயே குறைந்த ஊதியமே கொடுக்கப்படுகிறது என்பது தான் உண்மை. இதை தவிர்த்து மற்ற காரணம் என்னன்னாக்கா, இன்றைய பொருளாதார அமைப்பு அப்படி இருக்கிறது. இப்ப ஆண்கள் வேலைக்கு போனாக்கா அவங்களுக்கு போய் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படாது, தொடர்ந்து வேலை செய்வாங்க என்ற ஒரு எண்ணம் இன்னும் எம்ப்ளாயர்ஸ் மத்தியில நிலவுகிறது. பெண்கள் அடுத்த ஜெனரேஷனை பெற்று எடுத்தால்தான் எதிர்காலத்துல இவங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பாளர்களுடன் மறந்து போறாங்க இவங்க. சோ மக்களை பற்றி கவலைப்படாமல் பணத்தை பற்றியே கவலைப்படும் முதலாளிகள் இருக்கும் வரை ஆண்கள் தான் அதிகமாக சம்பாதிக்க கூடிய திறமையை கொண்டவர்கள்ன்றத அவங்க மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. திறமைன்னு பார்த்தாக்கா பெண்களுக்கு சம திறமை இருந்தும், ஏன்னா கிராஜுவேட்ஸ் மத்தியில பார்த்தா கூட அவங்க ஊதியம் வந்து ஆண்கள் அதே குவாலிஃபிகேஷன் இருந்தும் அதை விட ஒரு 20% குறைவாக சம்பாதிக்கிறத ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ பெண்களை மட்டம் தட்டும் ஒரு அமைப்பில் நாம் இருக்கிறோம் என்றது தான் உண்மை.
ஆனால் இது மாற்றம் அடைந்து வருகிறது என்று தான் நம்புவதாக கூறுகிறார் திரு சுஜன்.
இது மாற்றம் அடைந்து வருகின்றது என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அது மாற்றம் ஆகி கொண்டு வருகின்றது. ஆரம்ப கால பகுதிகளில் வேலை வாய்ப்பு பெண்களுக்கு கிடைப்பது மிகவும் குறைவாக இருந்தது. அது மாறி இப்போது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இது பெண்களுக்கு சமமான செலவு அதுகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாற்றம் வெகு விரைவில் ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். பெண்களை பொறுத்தவரையில் அவைகளுக்கு கமிட்மெண்ட் குடும்பங்களை பார்த்துக் கொள்ளும் அதுகள ஒரு முக்கிய பணியை செலுத்துறவர்களாலேயும் குடும்பத்துக்கு எப்போதும் பெண்கள் குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்தை செலுத்துவதனால் வேலைகளில் சில நேரம் அவர்களுக்கு ஒரு கொமிட்மெண்ட் செய்து அந்த வேலைகளில் கொமிட்மெண்ட் ஒரு பிரச்சனையாக இருப்பதனாலும் சில நேரம் அந்த வேலை வாய்ப்பு தவறப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
ஆண்கள் என்பதனாலேயே அவர்களுக்கு அதிக சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது என்று தான் நம்புவதாக சொல்லுகிறார் திருமதி நளினி.
சில வேலைகளை பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்ய முடியுது, அவங்களால கொடுக்க முடியுது ஆண்களை விட. காரணம் சரியான காரணம் எதுன்னு சொல்ல முடியாது. மேபி என்னோட கணிப்புல வந்து அவங்க ஆணுங்கிற அந்த ஒரு இதுக்காகத்தான் போகுதுங்கிற ஒரு ரீசன் இருக்கலாம். அதான் என்னோட கணிப்பு.
சரி, எப்பொழுது ஆரம்பமானது இந்த வேறுபாடு விளக்குகிறார் லலிதா செல்லையா அவர்கள்.
இது வந்து நம்ம சரித்திர ரீதியில பாக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க ஆண்கள் வந்து வேட்டையாடி கொண்டு வந்த சாப்பாடத்தான் ஒரு குடும்பம் சாப்பிடும். இப்ப சரித்திர ரீதியில பார்த்தாக்க பெண்கள் தான் விவசாயம் மருத்துவம் மற்றதெல்லாம் கண்டுபிடித்ததா ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எழுதி இருக்கிறாங்க. அந்த ரோல், அதாவது தாங்கள் தான் சம்பாதிக்கிறோம்ன்றத ரோல் மாற்றி அமைத்தது வந்து 2nd உலக மகாயுத்தம். அப்ப ஆண்கள் அப்போது போருக்கு போனதுனால பெண்கள் வந்து ஆண்கள் செய்யும் வேலையும் எடுத்து செஞ்சாங்க. அப்ப ஆண்கள் திரும்பி வரும்போது அந்த வேலைகள் இல்லை அவங்களுக்கு. பெண்களை அந்த ஆலைகள்லேருந்து வெளியாக்குனாத்தான் ஆண்களுக்கு அந்த வேலை கிடைக்கும்ன்றது ஒரு நிலைமையா இருந்து. அப்போ அந்த அந்த ஃபைனான்சியல் செக்யூரிட்டி தான் அவங்களுக்கு சமுதாயத்துல அந்த அந்த ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும்ன்ற நிலைமை மாறணும்.
சரி, இதற்கு தீர்வு தான் என்ன? சம ஊதியத்திற்கு குரல் கொடுக்கும் அமைப்புகள் பல வகையான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வருகின்றன. ஆனால் குறிப்பாக சமூக கண்ணோட்டம் மாற்றமடைந்து பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சமமாக மதிக்கின்ற சூழல் வரும்போதுதான் இதற்கு தீர்வு ஏற்படும் என்கிறார் லலிதா செல்லையா அவர்கள்.
அதாவது ஒரு மனிதனை நம்ம நிர்ணயிக்கும் போது அவருடைய சம்பாத்தியம் பாக்குறோம், அவரோட ஸ்டேட்டஸ் அந்த சமூகத்துல அவரோட நிலைமையை பாக்குறோம். அதை பார்த்து என்ன வேலை செய்கிறார், இப்ப டாக்டர்ஸ் அக்கவுண்டன்ட் லாயர்ஸ்னா அது ஒரு தனி மதிப்பு, குப்பலாரி ஓட்டுநருக்கு ஒரு தனி மதிப்பு, நர்சஸ்க்கு ஒரு தனி மதிப்பு. இந்த மாதிரி சமுதாயத்துல ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மதிப்புன்னு ஒரு ஒரு கணிப்பு இருக்குது. அந்த கணிப்பு இல்லாம போனால்தான் மனிதனை மனிதனா மதிச்சு வேலை அந்த மதிப்பை நிர்ணயிக்காத ஒரு நிலைமைக்கு வந்தாதான் இந்த இந்த மாதிரி அடிமைத்தனம் குறையும். நீங்க பாத்தீங்களாக்கா இப்போ பார்லிமெண்ட்ல மெம்பர்ஷிப் வந்து கூடணும், பெண்கள் பங்களிப்பு கூடினாலும் மற்ற முடிவெடுக்கும் நிறுவனங்களில் அந்த சதவீதம் கூடினாலும் இந்த மாதிரி நிலைமை உருவாகும்ன்றது என் நம்பிக்கை. ஒரு மனிதனை நிர்ணயிக்கிறத வந்து வேலையா இருக்கக்கூடாது, சம்பாத்தியமா இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அந்த முடிவுகள் ஒரு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாள் என்ற ஒரு சாதாரண இயற்கையான இயல்பான ஒரு செய்கை வச்சு ஒரு பெண்ணை யூஆர் ஹவுஸ் ஒய்ஃப் ஜாஸ்ட் ஒரு பெண்ணை நீங்க கேள்வி கேட்டீங்களா ஐ எம் ஜாஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் ஓ ஐ எம் அ டாக்டர். அந்த தரம் அந்த ஒரு மதிப்பு சமுதாயத்துல எல்லோருக்கும் சம மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா தான் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு மறையும்.
கடந்த 20 வருடங்களாக பெண்களின் ஊதியம் ஆண்களை விட சராசரியாக 17% குறைவாக உள்ளது. பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவரும் ஒரு பெண் பட்டதாரி ஆண் பட்டதாரியை விட வருடத்திற்கு $5,000 குறைவாகவே சம்பாதிக்கிறார். அதேபோல் ASX-இன் 200 நிறுவனங்களில் தலைமைத்துவ பதவியில் 20% பெண்கள் உள்ளனர். வீட்டு வேலைகள், குழந்தை பராமரிப்பு போன்ற பெரும் பகுதியான வீட்டு பொறுப்புகளை பெண்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இவைகளில் மாற்றம் நிகழும் போதுதான் ஊதிய வேறுபாடும் குறையும் என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.